SBS தமிழ்.
சிசோம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கிளாடிஸ் லூ தன்னை சுற்றியுள்ள சர்ச்சை குறித்த தீர்வை காண வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மல்கம் டர்ன்புல் கூறினார். லிபரல் கட்சிக்கு அவர் பெற்றுக் கொடுத்த $40,000 நன்கொடை குறித்து சரியாக அறிவிக்க தவறியது மட்டுமன்றி இன்னொரு $25,000 பரிசை பெற்று 3 வருடங்களின் பின்னர் தான் அறிவித்தது என்று சில குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்கிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து செயல்படும் குழுக்களில் அவர் அங்கம் வகித்தார் என்பதையும் அவர் சொல்ல தவறிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செவன் நெட்வொர்க்கின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பல கேள்விகளுக்கு கிளாடிஸ் லூ பதிலளிக்க வேண்டும் என்று மல்கம் டர்ன்புல் கூறினார்.
Controversy surrounding her is something really that she has to address and the members of the government have to address.
காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்து மாநில மக்களுக்கு மேலதிக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு த டிசாஸ்டர் ரிகவரி அலவன்ஸ் எனும் பெயரில் 13 வாரங்களுக்கு நியூ ஸ்டார்ட் அலவன்ஸ் எனப்படும் மானியத் தொகையின் மிக கூடிய தொகை வழங்கப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஆமிடேல், வெலிங்டன், கிளாரன்ஸ் வேலி, கிளென்இன்ஸ், இன்வரெல், டெண்டர்ஃபீல், உராலா மற்றும் வால்ச்சா என்ற இடங்களிலும், குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் நூசா, சீனிக் ரிம், சதர்ன் டவுன்ஸ் மற்றும் சன்ஷைன் கோஸ்ட் பகுதிகளிலும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அரசு வழங்கும் மற்றைய மானியங்களிலும் 13 வாரம் என்பது ஒரு ஏற்புடைய வரையறை என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
These are things that then can be ongoingly assessed for those payments. The whole point is here is it's based on the level of and time period that we think people might have their businesses and other things disrupted. It may well go much longer than that. And if that's the case, then obviously we'll address that at that time.
தனது துப்பாக்கி சட்டங்களை மேலும் கடுமையாக்கும் திட்டத்தை நியூசிலாந்து அறிவித்துள்ளது. அந்நாட்டின் கிரைஸ்ட்சர்ச் நகரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 51 பேர் கொல்லப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. சட்டபூர்வமாக மக்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு துப்பாக்கியையும் கண்காணிக்க ஒரு பதிவேடு உருவாக்கப்படுகிறது. அத்துடன் துப்பாக்கி விற்பனையாளர்கள் மற்றும் தனி நபர்கள் துப்பாக்கி உரிமத்தை பெறுவதற்கும் வைத்திருப்பதற்குமான விதிகள் கடுமையாக்கப்படுகின்றன. ஏற்கனவே இராணுவ ரக அரை தானியங்கி தாக்குதல் ஆயுதங்களை நியூசிலாந்து ஏற்கனவே தடை செய்துவிட்டது. பொது மன்னிப்பின் கீழ் இதுவரை 19,100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மீள் கையளிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் துப்பாக்கிச் சட்டங்களில் உள்ள பலவீனங்களை கிரைஸ்ட்சர்ச் தாக்குதல் அம்பலப்படுத்தியதாகவும் அதற்கு அரசாங்கம் பதிலளிக்காமல் விடுவது பொறுப்பற்ற செயல் என்றும் நியூசிலாந்தின் பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் கூறினார்.
We know that the majority of gun crime is committed by people without a license, with firearms that have either been stolen or traded illegally. Owning a firearm is a privilege, not a right. That means we need to do all we can to ensure that only honest, law-abiding citizens can obtain firearms licenses and use firearms.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். அகதிகளுக்காக குரல் கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருவரை தவறாக நடத்திய காரணத்திற்காக காவல்துறை மன்னிப்பு கோரியது மட்டுமல்லாமல் இழப்பீடும் வழங்கியுள்ளது. 2017 மானுஸ் தீவு தடுப்பு மையத்தை மூடக்கோரி அமைதியான பேரணியில் பங்கேற்ற போது ரேச்சல் எவன்ஸ் மற்றும் சூசன் பிரைஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஆடைகளை களைந்து சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இவர்கள் இருவரிடமும் சிட்னி நகரின் இனவேஸ் பகுதி காவல்துறை தளபதி எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கோரியதுடன் இரகசிய தீர்வுக்கும் வந்துள்ளார்கள். ஆனால் தம்மைப் போல ஆடைகளை களைந்து சோதனைக்குள்ளாக்கப்பட்ட பிற ஆர்வலர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று Rachel Evans கூறினார்.
You know, it'd be really good if the police commissioner and the state government came out and gave apologies to everyone they've strip searched, and it would be good if we could generalize what has happened to us to other victims of the state government and the police force. We're a pretty robust pair because of our political experience, but there's a whole range of people who don't have legal access, don't have the confidence, young people.
கடந்த 12 ஆண்டுகளுக்கும் குறைவான காலப்பகுதியில் ஆடைகளை களைந்து நடத்தப்பட்ட சோதனைகளின் எண்ணிக்கை 20 மடங்கு அதிகரித்திருப்பதாக நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் ஒவ்வாமை அலர்ஜி அதிகரிப்பது குறித்து நாடாளுமன்ற விசாரணை ஒன்று ஆரம்பமாகிறது. ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆஸ்திரேலியர்களின் எண்ணிக்கை கடந்த 20 ஆண்டுகளில் 5 மடங்கு அதிகரித்துள்ளது. பிற வளர்ந்த மேற்கத்திய நாடுகளிலும் இதுபோன்ற போக்கு காணப்படுகின்றன என்றாலும் இதற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அனஃபலக்சிஸ், உணவு மற்றும் மருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் ஒவ்வாமை சேவைகள் குறித்தும் இந்த விசாரணை ஆராயும். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 69 அமெரிக்க சதங்கள், 124 இலங்கை ரூபாய் 11 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 93 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.87 மலேசிய ரிங்கிட். விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். ஆஷஸ் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் நாணய சுழற்சி முறையை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச முடிவெடுத்தது. நேற்றைய நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 271 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 35 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய மிச் மாஷ் தனது ஆட்டம் குறித்து இவ்வாறு சொன்னார்.
I think in the past my role as a bowler has been to hold an end. JL came up to me before I started playing at lunchtime and he just said go for it, attack, bowl the way you want to bowl, and I guess that I was a little bit not shocked but gave me great confidence to go out there and just give it everything I had. So maybe a change of mentality allowed me to bowl a bit more attackingly as a player and it was fun.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மிகமூட்டமான காலநிலை 25 செல்சியஸ், அடிலைட் வெயிலாந்த காலநிலை 25 செல்சியஸ், மெல்பர்ன் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 19 செல்சியஸ், ஹோபார்ட் மாலையில் மழை பெய்யக்கூடும் 18 செல்சியஸ், கேன்பரா காலையில் உறைபனி வெயிலாந்த காலநிலை 21 செல்சியஸ், சிட்னி வெயிலாந்த காலநிலை 20 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் வெயிலாந்த காலநிலை 29 செல்சியஸ், டாவின் வெயிலாந்த காலநிலை 32 செல்சியஸ். உலகிலேயே அதிக நாட்கள் வாழ்பவர்கள் ஜப்பானியர்கள்தான். ஜப்பானில் 100 வயதை கடந்தவர்களின் எண்ணிக்கை 70,000-க்கும் அதிகமாகியுள்ளது என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 49 வருடங்களாக இந்த எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டு வருகிறது. 100 வயதிலும் கூடிய 71,238 பேரில் 88% பெண்கள் என்றும், கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 1,321 பேர் அதிகமாகி உள்ளார்கள் என்றும் ஜப்பான் நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 15ஆம் தேதி மூத்தோர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அந்நாட்டு அரசு 65 அமெரிக்க டாலர்கள் மதிப்புடைய பரிசுப் பொருட்களை அவர்களுக்கு வழங்கி வருகிறது. 116 வயதான கானே தனக்கா தான் வயதில் மூத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1903ஆம் ஆண்டு பிறந்த இவர் வயதில் மிக மூத்தவர் என்று கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதியப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.